நேயர்களுக்கு எமது அன்பான வணக்கங்கள். நமது அன்பின் குரல் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கேட்டு மகிழுங்கள் நேயர்களே.
உம்மையப்பானு கூப்பிடத்தான் ஆசை, உம்மையப்பானு கூப்பிடவா, உம்மையம்மானு கூப்பிடத்தான் ஆசை, உம்மையம்மானு கூப்பிடவா, உம்மையப்பானு கூப்பிடத்தான் ஆசை, உம்மையப்பானு கூப்பிடவா, உம்மையம்மானு கூப்பிடத்தான் ஆசை, உம்மையம்மானு கூப்பிடவா. அப்பானு கூப்பிடுவேன், உம்மை அம்மானு கூப்பிடுவேன், உம்மை அப்பானு கூப்பிடுவேன், உம்மை அம்மானு கூப்பிடுவேன், உம்மை அப்பானு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பானு கூப்பிடவா, உம்மை அம்மானு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மானு கூப்பிடவா.
என்னுடைய பேர் அமர்தீப். நான் ஒரு மார்வாடி குடும்பத்திலிருந்து கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு உங்க முன்னாடி நின்று கொண்டிருக்கிறேன். என்னுடைய தகப்பனார் ஒரு சினிமா டைரக்டர். என்னுடைய சொந்த ஊர் ராஜஸ்தான், கோட்டா என்ற பகுதியை சேர்ந்தவன். எங்களை வந்து ராஜபுத்திர வம்சத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, ராஜ்புத் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய அப்பாவோட ரிலேஷன்ஸ், சகோதரிகள், கூட பிறந்தவங்க எல்லாமே பெரிய பெரிய ப்ரொஃபசர்ஸ், படிப்பு சம்பந்தப்பட்ட காரியங்கள்ல பெரிய ஆட்களாக இருந்தாங்க. என் அப்பாவுக்கு மட்டும், என் தகப்பனாருக்கு மட்டும் சினிமா டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசை. சினிமான்னு சொன்ன உடனே அந்த நாட்கள்லாம் வீட்டு விட்டு வெளியில அமைச்சிருவாங்க, கிளம்பு அப்படின்ட்டு. அந்த மாதிரி எங்க அப்பாவையும் கிளம்பு, உனக்கு 5 பைசா கிடையாது, சுத்தில கிளம்புன்னு அமைச்சிட்டாங்க. அப்பா கிளம்பி ராஜஸ்தான்ல இருந்து பாம்பேக்கு வந்துட்டாரு. பாம்பேல வந்து அங்க பிலிம் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. பெரிய பெரிய ஹிந்தி நடிகர்களோட அப்பா வேலை செய்திருக்கிறார். பாபி அப்படின்ற ஒரு படம் தெரியுமா? சோ அந்த படத்துல எல்லாம் அப்பா அசோசியேட் டைரக்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. இப்படி சினிமா இண்டஸ்ட்ரியில அப்பா பெரிய ஒரு தோற்றத்துல அவர் வலம் வந்து கொண்டிருந்த நாட்கள் அது. அப்ப சென்னையில வந்து அவர் தங்கி வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை, சென்னைக்கு கிளம்பி வந்துட்டார். வாழ்க்கை நல்லா போயிட்டு இருந்துச்சு. நாங்க 3 பிள்ளைங்க, என்னோட அண்ணன், என் தம்பி, நானு, 3 பிள்ளைங்க தங்க தட்டுல வச்சு தாங்குற மாதிரி தாங்கினாங்க. பணம், சம்ம பணம், வசதி, ரொம்ப ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டே இருந்தோம். நாட்கள் போயிட்டே இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் என்னுடைய தகப்பனார் வந்து நம்ம கே கே நகர் அசோக் பில்லர் கிட்ட வண்டியில வந்துட்டு இருக்கும் போது ஆக்சிடென்ட் ஆகி அப்ப அவங்க தலையில அடிபட்டுருச்சு. சோ ஹாஸ்பிட்டல கொண்டு போய் அட்மிட் பண்ணாங்க. 20 நாள் ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க. மூளையில ரத்தம் கட்டிடுச்சு அப்படின்னு சொல்லி ஆபரேஷன் எல்லாம் பண்ணி பார்த்தோம். அப்பாவை பிழைக்க வைக்க முடியல. 1991 என்னுடைய தகப்பனார் மரித்து போனார், காலமானார். அம்மா வந்து ரொம்ப ஒரு வெகுளியான ஒரு ஒரு கேரக்டர், ரொம்ப நல்ல மனசு அம்மாவுக்கு. அப்பா காசு கொடுத்தாருன்னா வாங்கி அப்படியே பீரோல வைக்கணும், யாராவது வந்து காசு கேட்டாங்கன்னா எடுத்து கையில கொடுத்துடணும், அவ்வளவுதான் தெரியும் அம்மாவுக்கு. சோ அப்ப என்னுடைய தகப்பனாரோட நண்பர் ஒருத்தர் வந்து, நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுடைய ஃபேமிலிய பாத்துக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு, நான் யூனியன்ல பேசி உங்களுக்கு பணம் வாங்கி தரேன்னு சொல்லி எங்க அம்மா கிட்ட ஒரு லெட்டர் எழுதி இந்த குடும்பத்தையே வந்து நான் தான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவர் லெட்டர் எழுதி எங்க அம்மா கிட்ட கையெழுத்து வாங்கி பாம்பேல போய் யூனியன்ல போய் அதை கொடுத்து, எல்லாம் பெரிய பெரிய நடிகர்களும் அப்பாவுக்கு தெரியும்ன்றதுனால எல்லாருக்கிட்டையும் போய் காசை வாங்கி, போனவர் தான் திரும்பி வரவே இல்லை. ஒரு சில நாட்களுக்கு அப்புறமா நாங்க உதவின்னு அங்க யூனியன்ல கேட்கும் பொழுது ஆல்ரெடி வந்து நிறைய பணம் கொடுத்து அமிச்சாச்சே அப்படின்ற செய்தி எங்களுக்கு வந்தது. அப்ப இவரை போய் கேட்கறதுக்காக அம்மா போயிருக்கிறாங்க. வீட்டு வாசப்படியில கூட சேர்க்காம, ஒரு டம்ளர் தண்ணி கூட கொடுக்காம என்ன வெளியில அமிச்சிட்டாங்க அப்படின்னு அம்மா சொன்ன ஞாபகம் எனக்கு இருக்கு. சோ இப்படி கைவிடப்பட்ட நிலைமை. அப்பா பணம் எங்க இருக்குன்னு தெரியல, எல்லாரும் உதவி பண்றவங்களோட உதவி கொடுத்த காசும் போயாச்சு, எதுவுமே இல்லை. நாங்க 3 பேரும் சின்ன பசங்க, என்னுடைய தாயாருக்கு எதுவும் தெரியாது. இப்படிப்பட்ட நிலைமையில வீட்டுல இருக்கிற பொருளை வித்து 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 1 வருஷம் எங்களுக்கு சாப்பாடு போட்டாங்க. இப்படி எல்லாமே போனதுக்கு அப்புறம் கையில விக்கிறதுக்கு எதுவும் இல்ல, சாப்பிட எதுவும் இல்ல, வாடகை கொடுக்க முடியாது. ஹவுஸ் ஓனர் காலி பண்ண சொல்லிட்டார். வேற வழி இல்லாம அம்மா வீட்டை விட்டு வெளியே வந்தாச்சு, நாங்க எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே வந்தாச்சு. இருக்க இடம் கிடையாது. என்னுடைய அம்மா அசோக் நகர்ல ஒரு வீட்டுல 10 பாத்திரம் தேய்ச்சிட்டு அந்த வீட்லயே வந்து கிணத்தடியில படுத்துக்குவாங்க. என் தம்பி வந்து சின்ன பையன், அவனையும் கூட வச்சுட்டு அங்கேயே தங்கிடுவாங்க. என்னுடைய அண்ணன் வந்து ட்ரிப்ளிகேன்ல ஐஸ் ஹவுஸ்ல ஒரு டீ கடையில வேலை செஞ்சு கிளாஸ் கழுவிட்டு அங்கேயே தங்கிடுவாரு. சரி நம்மளும் ஏன் ஏதாவது ஒரு ஹோட்டல்ல போய் வேலைக்கு சேர்ந்துடலாம், 3 வேளை சாப்பாடு போட்டானா போதும், அன்னைக்கு எனக்கு தேவை சாப்பாடு, இருக்க இடம். அப்போ ஹோட்டல்ல போய் வேலை செய்வோம்னு சொல்லிட்டு சென்னையில இருக்கிற கோகுலம் பார்க்னு அசோக் நகர்ல ஒரு ஹோட்டல் இருக்கு, அந்த ஹோட்டல்ல போய் வேலைக்கு சேர்ந்தேன். டேபிள் கிளீன் பண்ற வேலை, டேபிள கிளீன் பண்ணி அந்த பிளேட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் உள்ள போடணும். செய்யற வேலைய பர்ஃபெக்டா செய்யணும்ன்ற ஒரு எண்ணம் அப்பத்துல இருந்து இருந்துச்சு. இப்ப என்னோட வேலையை ரொம்ப ஒழுக்கமா செய்துட்டு பாத்துட்டு எனக்கு ஒரு ப்ரமோஷன் கொடுத்தாங்க. உள்ள அங்க பாத்திரம் பிளேட்டுகள் ஒரு இடத்துல உனக்கு ப்ரமோஷன் கொடுக்குறப்பா, நீ அங்க போயிரு அப்படின்னாங்க. சரி ஓகே, நான் அங்க போயாச்சு. நம்மளுக்கு சாப்பாடு போட்டு இடம் கொடுத்து நீ என்ன வேலை செய்ய சொன்னாலும் செய்யறதுக்கு ரெடி. அங்க போய் பாத்திரம் கழுவிட்டு இருப்போம். எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு விரத்தி இருந்துகிட்டே இருந்துச்சு. சாப்பாடு கிடைச்சாச்சு, இருக்க இடம் கிடைச்சாச்சு. அம்மா ஒரு இடம், அண்ணன் ஒரு இடம், நான் ஒரு இடம், தம்பி ஒரு இடம், இப்படி செதறி போயிருக்கோமே, என்னைக்கு ஒண்ணு சேர்றதுன்ற எதிர்பார்ப்புல இருக்கும் அந்த ஒரு விரத்தி இருந்தது. சமாதானமே இல்லாம ஒரு காரணம் இருந்துட்டே இருந்துச்சு. அப்போ இப்படி ஹோட்டல்ல வேலை செய்துட்டு இருக்கும் போதுதான் சரவணாவ பவன் ஹோட்டல், பீட்டர்ஸ் ரோட், எத்தனை பேருக்கு தெரியும், அந்த பிரிட்ஜ் பக்கத்துல இருக்கும், அந்த ஹோட்டல்ல வேலை கிடைச்சு நல்ல சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு அங்க போய் தங்கி அங்க வேலை செய்ய ஆரம்பிச்சேன். பிளேட்டு கழுவுறது, பாத்திரம் கழுவுறது, குப்பையை கிளீன் பண்றது, சாக்கடை கிளீன் பண்றதுன்னு இப்படி எல்லாம் வாழ்க்கை. இந்த கையெல்லாம் வந்து ஃபுல்லா சிறங்கி வச்சிடும். இந்த சாக்கடை அள்ளி அள்ளி இந்த கை ஃபுல்லா சிறங்கி வச்சிடும். இந்த கையில என்னால சாப்பிட கூட முடியாது. ரொம்ப உழைச்சேன், ரொம்ப பாடுபட்டேன், ரொம்ப உண்மையா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், எல்லாம் பண்ணேன். ஆனாலும் என் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை என்னால பார்க்கவே முடியல. ஒரு விரத்தி என்ன நிரப்பிக்கிட்டே இருக்கிறத என்னால உணர முடிஞ்சது. அந்த வயசுலயே போராடி அம்மாவையும் அண்ணனையும் தம்பியும் ஒரு சின்னதா ராம் தியேட்டர் கிட்ட, கூடம்பாக்கம் ராம் தியேட்டர் கிட்ட ஒரு வீடு, ஒரு கோழி கூடு மாதிரி ஒரு இருந்துச்சு. அந்த வீட்டுலதான் போய் தங்கியிருந்தோம் நாங்க. வடப்பணியில ஹோட்டல் ஆதித்யான்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்கு. ஏன் எல்லாத்தையும் ஹோட்டலோட பேரு லொகேஷன் எல்லாம் சொல்றேன்னா, நான் சொல்றதெல்லாம் உண்மை, அதனாலதான் தைரியமா சொல்றேன். அந்த ஹோட்டல்ல போயிட்டு டோர்மேனா வேலை கிடைச்சது. ஃபர்ஸ்ட் செக்யூரிட்டியா தான் போய் சேர்ந்தேன். என்ன பார்த்து நல்லா வெள்ளையா இருக்கான் அந்த பையன், ஹைட்டா இருக்கான், இவனை தூக்கி டோர் திறக்கிறதுக்கு போட்டிருக்கான்ட்டாங்க. டோரை திறந்து இப்படி செல்லாம் அடிக்கணும். அப்படி அந்த வேலையை தான் ஹோட்டல் ஆதித்யால செய்து கொண்டே இருந்தேன். கமலா தியேட்டர் பக்கத்துல இருக்கும் வடபழனியில. அப்போ எனக்குள்ள விரத்தின் உச்சக்கட்டத்துக்கு போக ஆரம்பிச்சாச்சு. என்னடா வாழ்க்கை இது, சாப்பாடு கூட இல்லாம கஷ்டப்படுறோம். நான் வந்து காலையில 11 மணிக்கு வேலைனா காலையில 6 மணிக்கு ஆபீஸ்க்கு வந்துருவேன். ஏன்னா அப்பதான் காலையில பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பாங்க, இல்லைன்னா 11 லஞ்ச் மட்டும் தான் கிடைக்கும். சாயந்தரம் 7:30-8 மணிக்கு வேலை முடிஞ்சிடும், ஆனா 11:30 மணிக்கு தான் போவோம், அப்பதான் டின்னர் கிடைக்கும். அதையும் சேர்த்து சாப்பிட்டுட்டு தான் வீட்டுக்கு போறது. இப்படி காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் ஒரு நாளைக்கு வேலை செஞ்சு நம்ம போற டிப்ஸ் கிடைக்கும். அந்த டிப்ஸ் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு ராத்திரி 11:30 மணிக்கு ஓடுவேன். போகும்போது ராம் தியேட்டர் கிட்ட முனையில வண்டி கடையில பரோட்டா போடுவாங்க. 10 பரோட்டா வாங்கிக்குவோம், ஒரு பரோட்டா 2 ரூபா போ, 20 ரூபா போக பாக்கி 10 ரூபா பாக்கெட்ல வச்சு நேரம் எடுத்துட்டு போய் அம்மா கிட்ட எத்தனை போய் கொடுப்பேன், நாங்க 3 பேர் சாப்பிடுங்க, நான் சாப்பிட்டாச்சு. அடுத்த நாள் காலையில அந்த 10 ரூபா டீ போற, அதான் பிரேக்ஃபாஸ்ட். ஆனாலும் உள்ளுக்குள்ள ஒரு சமாதானம் இல்ல, ஒரு சந்தோஷம் இல்ல. நாளுக்கு நாள் எவ்வளவு நாள், அதாவது யாராவது பேரண்ட்ஸ் பெத்தவங்க குழந்தைங்களோட இருக்கிறத பாத்துட்டேன்னா எனக்கு அழுக வர ஆரம்பிச்சு. அப்பா இல்லையே, நாம ஏன் இப்படி கஷ்டப்படுறோம், நம்ம எப்படி இருந்தோம், இன்னைக்கு எப்படி இருக்கோமே அப்படின்னு வேதனை வரும். என்னைக்கு என் வாழ்க்கையில மேலைக்கு வர போறேன் நானு, போராட்டமாவே இருக்க, சாப்பாட்டுக்கு இப்படி போராடுறமே, இருக்க இடம் இல்லாம போராடுறமேன்னு ஒரே வேதனையின் மத்தியில போயிட்டு இருக்கும் போதுதான் இந்த ஹோட்டல் ஆதித்யால வேலை செய்யும் போது என் நண்பன் கிட்ட சொல்லிட்டு இருப்பேன். அவர் செந்தில்குமார்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு போடியம் அங்க மெயின் என்ட்ரன்ஸ்ல வச்சிருப்பாங்க, அதுலதான் நின்னுட்டு இருப்போம் ரெண்டு பேரும் டியூட்டி பாக்குறேன். அப்ப அவர்கிட்ட சொன்னேன் வேதனை, என்னுடைய மனசு கஷ்டத்துல அவர்கிட்ட தான் ஷேர் பண்ணிக்குவேன். அப்ப அவர்கிட்ட சொன்ன, ரொம்ப வேதனையா இருக்கு, இதுக்கு மேல உயிரோடு இருக்கிறதுக்கு செத்துடலாமா போல இருக்குப்பா, ஏன் வாழணும்னு தெரியல, எவ்வளவு நாள் தான் போராடிக்கிட்டே இருக்கிறது இப்படி அப்படின்னும் போது இந்த செந்தில்குமார் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட ஒரு மகன். அவன் ஒன்னே ஒன்று சொன்னான் என்கிட்ட, அம்மா ஒரே ஒரு வாட்டி என் கூட சர்ச்சுக்கு வாடா, ஒரே ஒரு வாட்டி என் கூட சர்ச்சுக்கு வா, உனக்கு பிடிச்சிருந்தா நீ கண்டினியூ பண்ணு, உனக்கு பிடிக்கலன்னா அவனை கம்பல் பண்ண மாட்டான், ஆனா ஒரு வாட்டி என் கூட சர்ச்சுக்குவான்னு சொன்னான். சரி, அவனை திருப்தி படுத்துறதுக்காகவாவது போவோமே அப்படின்னு தான் முத 1999 சரி இவனை திருப்தி பண்றதுக்காக போவோம், இதுக்கு மேல வாழ்றது வேஸ்ட், செத்துடலான்ற ஒரு மன அழுத்தத்துல தான் அப்ப இருக்கேன். முத 1999 April 4 ஈஸ்டர் அன்னைக்கு ஒரு சபைக்கு ஆண்டவர் என்னை கொண்டு போனார். அந்த சபைக்கு போனேன், அங்க போய் நின்றுட்டு இருக்கும் போது பெரிய கூட்டம், அந்த கூட்டத்துல என்ன யாருக்கும் தெரியாது, நான் பாட்டுக்கு ஒரு மூலையில நின்றுட்டு இருக்கேன், பாஸ்டர் பேசிட்டு இருக்கிறாரு. அன்னைக்கு அவங்க என்ன பேசினாங்கன்னு எனக்கு தெரியாது. சபை முடியும் போது என் மனசுல ஒரு ஒரு பாரம் குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. அங்க நின்றுட்டு இருக்கிற மாத்திரத்துல அந்த சபையில நின்றுட்டு இருக்கும் போது சபையில அவ்வளவு கூட்டம், யாருமே கிடையாது, பாஸ்டரும் நானும் மட்டும் இருக்கிற மாதிரி. அந்த பாஸ்டர் என்ன பார்த்து நேரா பேசுற மாதிரி இருந்தது. நல்லா பேசி முடிச்சதுக்கு அப்புறம், சபை முடிஞ்சதுக்கு அப்புறம் மனசுக்குள்ள ஒரு சமாதானம் வந்த மாதிரி, உன் மனசு லேசா இருக்கிற மாதிரி என்னால உணர முடிஞ்சது. எனக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்துச்சு, நல்லா இருக்கே, இங்க வந்தா நல்லா இருக்கே, சரி நம்ம இங்க தொடர்ந்து வருவோம் அப்படின்னு வர ஆரம்பிச்சேன். அதே வருஷத்துல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆரம்பிச்ச நாள்ல இருந்து படிப்படியாக 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 என்ன ஆண்டவர் உயர்த்த ஆரம்பிச்சார், படிப்படியா உயர்த்த ஆரம்பிச்சார். அந்த செந்தில்குமார் எனக்கு அன்னைக்கு சர்ச்சுக்கு என்னை கூப்பிடாம இருந்தா நான் போயிருக்க மாட்டேன். அந்த செந்தில்குமார் என்ன கூப்பிட்டதுனால தான் சர்ச்சுக்கு போனேன். அங்கிருந்து தொடர்ந்து ஆண்டவர் படிப்படியா என்ன உயர்த்த ஆரம்பிச்சாரு. ஆண்டவர் ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடிலாம் இப்படி பெரிய பெரிய நட்சத்திர ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா ரிசப்ஷன் கவுண்டர் இருக்கும். அதுல எல்லாரும் வரவேற்பறையில கோட் எல்லாம் போட்டு நின்றுருப்பாங்க. கெஸ்ட் வந்தாங்கன்னா ரூம் புக் பண்றதுக்கு எல்லாம் டீடைல்ஸ் எழுதிட்டு மேலே ஏறி போவாங்க. அப்ப அவங்க இந்த மாதிரி நின்றுட்டு இருக்கும்போது நான் கீழே உட்காந்து சோப்பாயில் போட்டு தரையை கழுவிட்டு இருப்பேன். இப்படி பாப்பேன், நம்ம என்னைக்குதான் இந்த மாதிரிலாம் கோட் சூட்டு போட்டு நிக்க போறோமோ அப்படின்னு. வருஷங்கள் உருண்டு போச்சு. ஏன்னா அந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில இருக்கும்பொழுது ஏன்னா அந்த ஹோட்டல்ல நடக்கிற பாவமான காரியங்களை பார்க்கும்போது ஆண்டவர் அந்த வைராக்கியத்தை கொடுத்தாரு, இங்க இருந்து வெளியில போ அப்படின்னாரு. வெளியில கிளம்பி போயாச்சு. நான் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி விட்டே வெளியில வந்துட்டேன். வெளியில கிளம்பி போனோடனே என்னோட நண்பன் கேட்டேன், என்ன பண்றதுன்னு தெரியலடா, வேலையை விட்டேன், ஆண்டவர் வெளில போனாரு, எனக்கு அந்த இடத்துல இருக்க பிடிக்கல, பாவத்தை பார்க்க முடியல, வெளியில வந்துட்டேன், ஆனா எனக்கு எந்த வேலையும் தெரியாது. சின்ன வயசுல இருந்து ஹோட்டல்லயே குப்பை கொட்டி குப்பை கொட்டி குப்பை கொட்டி வந்துட்டேன், எங்க வெளியில வந்துட்டு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலடா, என்னடா பண்றதுன்னு என் நண்பன் கிட்ட கேட்டேன். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவன். மச்சான் ஆட்டோ ஓட்டு மச்சான் அப்படின்னா, டேய் எனக்கு அதெல்லாம் எதுவும் தெரியாதுடா அப்படின்னு. ஏ நீ வாட நான் சொல்லி தரேன்னு கூட்டு போய் உட்கார வச்சு லைன்ல எப்படி ஆட்டோ ஓட்டணும்னு சொல்லி கொடுத்தான். காலையில சாயந்தரம் இருக்கு ஓட்டினா 1000 ரூபாய் எடுத்துட்டான் கையில. ஆட்டடா இது தெரியாம இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டோமேன்னு சொல்லிட்டு அவன் மூலியமாவே ஒரு ஆட்டோவை போட்டு சென்னையில ஒரு 4.5 வருஷம் ஆட்டோ போட்டு ஜம்முன்னு ஓட்டிட்டு எல்லோ கலர் டாப் TN05B9266 தான் என்னோட வண்டி. எங்க ஏரியாலே அப்படியே கத்தி மாதிரி போவோம் வண்டி, பார்த்தாலே சொல்றாங்க அமர் வந்துட்டாண்டா அப்படின்ட்டு. அப்படிதான் என்னோட வாழ்க்கை அப்படியே ட்ராக் மாறிச்சு. ட்ராக் மாறி ஒரு பக்கா ஆட்டோ டிரைவரா மாறி வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் வருஷம் ஓட்டி முடிச்சாச்சு. இந்த ஃபர்ஸ்ட் வருஷம் எஃப்சிக்காக வண்டியை நிப்பாட்டுவாங்க. வருஷத்துக்கு ஒரு வாட்டி அதை எஃப்சி பண்ணாதான் திருப்பி ஓட்ட முடியும், இல்லைன்னா வண்டியை ஓட்ட முடியாது. இப்போ வண்டி எஃப்சிக்காக நிப்பாட்டியிருக்கேன், வண்டி ரெடி ஆயிடுச்சு. திங்கக்கிழமை எஃப்சி பாஸ் பண்றதுக்காக போனோம். ஆர்டிஓ கிட்ட போய் எஃப்சி பாஸ் பண்ணணும்னா சில டெஸ்ட் எல்லாம் இருக்கு, அந்த டெஸ்ட் எல்லாம் கரெக்டா இருந்தா தான் அவர் சைன் போடுவார், அப்பதான் திருப்பி நம்ம வண்டி ஓட்ட முடியும். இப்போ அதுக்காக திங்கக்கிழமை போகணும். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் வந்து உட்காந்துருக்கேன். ஒரு ஊழியக்காரர் மூலமா ஆண்டவர் பேசுறாரு, உங்களுடைய கீழ்ப்படியாமை தேவனுக்கு மனஸ்தாபமா இருக்கிறது. அவர் பேசிட்டே இருக்கும்போது நேரம் ஆவியானவர் என்ன பார்த்து, அமர் ஆட்டோல சூடு வச்சிருக்கல மீட்டர்ல அதை எடுத்துரு அப்படின்னாரு. ஆண்டவரே நல்லா போய்கிட்டு இருக்கு, நல்லா காசு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறேன், ஆட்டோல இருக்கிற மீட்டர்ல இருக்க சூடு எடுத்துட்டு எப்படி ஓட்ட முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது திருப்ப திருப்ப ஆவியானவர் இருதயத்தை அழுத்துறாரு, நீ எடுத்துரு சூடு எடுத்துட்டு தான் நீ ஓட்டணும்ன்றாரு. தெளிவ வசனத்தை கொடுத்து சொல்றாரு, நீ கொஞ்சத்தில் உண்மையா இருந்தா அநேகத்தில் அதிபதியா பண்றாரு, அநியாயமாய் வருகிற அநேக வருமானத்தை காட்டிலும் உத்தமம் அப்படின்னு. இது ரெண்டு வார்த்தை அவர் பேசின உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சா, ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு நேரம் எஃப்சி பாஸ் பண்றதுக்காக. எப்பவும் நார்மல் என்ன பண்ணுவோம்னா எஃப்சி பாஸ் பண்றது கொண்டு போவோம், எஃப்சி பாஸ் பண்றதுக்காக வண்டி கொண்டு போவோம், மீட்டர்ல சூடெல்லாம் இல்லாம கரெக்டா எல்லாத்தையும் பாஸ் பண்ணிட்டு வந்த உடனே மீட்டர் கார்டுல போயிட்டு திருப்பி மீட்டர்ல சூடு வச்சுட்டு கட்டு கம்பி போட்டு கட்டிடுவாங்க. இதுதான் ஜென்ரலா பண்ற வேலை அப்போ. இப்ப எலக்ட்ரானிக் மீட்டர் அப்போ. அப்போ அந்த மாதிரி எஃப்சி பாஸ் பண்ணியாச்சு. பாஸ் பண்ணிட்டு வருது மீட்டர் கடைக்கு. பையன் கேட்கறான், மச்சா எவ்வளவு மச்சா சூடு வைக்கட்டும், 20 பைசாவா 40 பைசாவா 60 பைசாவா அப்படின்னா, நீ 1 பைசா வைக்க வேணா அப்படியே கட்டுன்னு. ஏ பைத்தியமாடா நீனா, இல்லடா இப்பதான் தெரிஞ்சிருக்கு அப்படியே கட்டு அப்படின்னு. சரி ஓகே சந்தோஷம், நம்மளுக்கு ஆவியானவர் சொல்லிட்டாருன்ற உற்சாகத்துல வண்டி எடுத்துட்டு ஓட்டுறேன். காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் செம்ம சவாரி, ஓட்டு ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டிட்டு வீட்டுக்கு வந்து பாக்குறேன், பெட்ரோல் போட்டது போக கையில 150 ரூபாய்தான் இருந்துச்சு. முன்னாடி 1000 ரூபாய் வந்துச்சு, கண்ணுல தண்ணி வந்துருச்சு. ஆண்டவரே நீங்க தானப்பா சொன்னீங்க சூடு எடுத்துட்டு ஓட்டுன்னு, வீட்டு சாப்பாடு தண்டல் டியூ கட்டணும் எதுக்குமே பத்தாதே ஆண்டவரே. பதிலே வரல. திருப்பி ஓட்டு லைனுக்கு போய் சுத்தி சுத்தி போராடி பார்த்தாலும் 150 ரூபாய்க்கு மேல வீட்டுக்கு என்னால கொண்டு வர முடியாது. அழுவ ஆரம்பிச்சேன், ஏன் இது மாதிரி நடக்குதுன்னு சொல்லிட்டு. இப்ப என்னுடைய யூத் டீச்சர், என் சர்ச்சில் என்னுடைய யூத் டீச்சர் அவர்கிட்ட போய் வேதனையில இருக்கும்போது என்ன ஆச்சு அமர் அப்படின்னாங்க. இந்த மாதிரி ஆச்சு பிரதர், ஆண்டவர் சொன்னார் என்ன, அதனாலதான் வைராக்கியமா ஓட்டிட்டு இருக்கேன், ஆனா என்னால வீட்டுக்கு காசு கொண்டு போக முடியலன்னு வேதனையோட கர்த்தர் நிச்சயமா செய்வார் பிரதர் அப்படின்னு அனுப்பிச்சு விட்டார். இவர் ஒருத்தர் கர்த்தர் செய்வாருன்ட்டு எனக்கு தெரியாது அது செய்வார்னு அப்படின்னு மனசுக்குள்ள வேதனையா தான் போனேன். ஒரு சில நாட்கள் போச்சு, அவர்கிட்ட இருந்து ஒரு போன் வருது, ஒரே ஒரு சவாரி இருக்கு, ஒரு 10 பேக் ஏத்துன்னு போனோம், ஏத்துன்னு போறீங்களா உங்க வண்டியிலன்னு. சவாரி வந்தா வேணாம் நான் சொல்லுவேன், நேரா போய் ஓட்ட ஆரம்பிச்சேன். அதே கம்பெனில ஒரு பெரிய லோட் ஆட்டோ போடுறதுக்கு அந்த ஓனரு அந்த யூத் டீச்சர் அவருடைய இன்ஃபுளுன்ஸ்ல ஒரு லோட் ஆட்டோவை போட்டு வண்டி ஓட்ட ஆரம்பிச்சேன். எந்த சவாரி கொடுத்தாலும் இனிமேல் அமருக்கு தான் கொடுக்கணும்ட்டாரு. தொடர்ந்து சவாரி வர ஆரம்பிச்சது, லோடு போட்டு ஓட்ட ஆரம்பிச்ச ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் திருப்பி வந்துருச்சு. இப்படி ஆட்டோ ஓட்டிட்டே இருக்கும் பொழுது ஆட்டோலாம் இனிமேல் ஓட்ட வேண்டாம், நம்ம இனிமேல் வேலைக்கு போகலாம் அப்படின்னு ஒரு ஆசை. வேலைக்கு போய் சேர்ந்துட்டு 2 நாள் அவனுக்கு சொல்ற வேலையெல்லாம் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு என்ன கூட்டின்னு போனானுங்க. பிச்சுக்குன்னு ஓடி வந்துட்டான் அங்கேருந்து. பொய்யா புழுவி தள்ளுறானுங்க, நம்மளால நிக்க கூட முடியல அந்த இடத்துல. ஏதாவது பொய்ய சொல்லி சிம் கார்டை தள்ள கட்டு வந்துடுறானுங்க. வந்துட்டேன், இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. பைக்கை வேற வாங்கிட்டோம், டியூ கட்டணும், வேலையும் இல்ல, இங்கேயும் போக முடியாது, என்னடா பண்றது யோசிச்சுனே இருக்கிறேன். அப்ப அந்த யூத் டீச்சர் அவர் போன் பண்ணாரு, எனக்கு ஆண்டவர் கன்வெர்ட்டர் டைம் கொடுத்தது வந்து அக்கிலா, அக்கிலா என்ன கொஞ்சம் பார்க்க வாங்க அப்படின்னாரு. போனேன். ஏன் அக்கிலா என்ன விட்டு போனீங்க? நீங்க எக்ஸிகூட்டிவா வேலைக்கு தான் போகணும்னா நான் என் கம்பெனில உங்களுக்கு எக்ஸிகூட்டிவா வேலை கொடுத்துருப்பேன் என்னாரு. சொன்ன, எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார், நான் உங்க கம்பெனில ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருந்தேன், நான் எக்ஸிகூட்டிவா போய் பெயிண்ட் விற்கிறதுக்கு போனா என்ன நாலு பேர் பார்த்து சிரிப்பாங்க, மரியாதை இருக்காது சார், வேணான்னு. நீங்க வாங்க, கர்த்தர் செய்வார் வாங்கன்னாரு. போனேன், அந்த கம்பெனில டாப் பர்ஃபார்மர் நம்ம தான். ஹல்லேலூயா. இவங்க எடுக்காத ஆர்டர் எல்லாம் ஆண்டவர் என் மூலியமா அந்த கம்பெனி கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. இவங்க பத்து வீடு பன்னெண்டு வீடு பார்த்து இருந்த இடத்துல ஆண்டவர் எனக்கு 400 வீடு 500 வீடு ஆர்டர் கொடுக்க ஆரம்பிச்சாரு. கர்த்தர் அருமையா வழி நடத்திக்கிட்டே இருந்தாரு. அங்கிருந்து பெரிய ஒரு கம்பெனிக்கு என்ன வேலைக்கு கொண்டு போறார். இந்த பாதை, இந்த நடந்து வந்த பாதை, இந்த கடந்து வந்த பாதை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வரும்பொழுது பயங்கர கரடு முரடான பாதை. நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியா ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் ரொம்ப ஈஸியா கொண்டு போயிட்டாரு இல்ல. இதன் மத்தியில் அவர் என்ன கொண்டு போன விதமே பயங்கரம். ஆனா அது மத்தியில ஆண்டவர் வார்த்தையை கொண்டு பலப்படுத்திட்டே இருந்தார். எங்க அந்த பயங்கரமான கரடுமுரடான பாதையை நான் கடந்து வந்தனோ அது நடுவில் அவர் வார்த்தையை கொடுத்து 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 என்னை தேற்றி தேற்றி பலப்படுத்தி பலப்படுத்தி என்ன கொண்டு வந்துட்டே இருந்தார். அப்போ ஒரு பெரிய கம்பெனில ETS ஸ்டாப் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ் ஒரு பெரிய கம்பெனில போய் வேலைக்கு சேர்ந்தாச்சு. வேலை செய்து கொண்டிருக்கேன், எக்ஸிகூட்டிவா போய் வேலைக்கு சேர்ந்துட்டேன். ஆனாலும் இந்த பழைய கம்பெனில வந்து எவ்ரி தேர்ஸ்டே வியாழக்கிழமை சாயந்தரம் 7-9 வரைக்கும் யூத் மீட்டிங் நடக்கும். அந்த மீட்டிங்கை மட்டும் நான் ஸ்கிப் பண்ணலாம். எந்த வேலையை விட்டு வந்துட்டாலும் வேற இடத்துல வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் தொடர்ந்து அந்த இடத்துல அந்த மீட்டிங் போயிட்டு இருந்தேன். அந்த மீட்டிங் போயிட்டு இருக்கும் போது அங்க ஒரு ஊழியக்காரர் வந்து உட்காந்துருக்கிறாரு. இன்னைக்கு உட்காந்து பேசிட்டே இருக்கும்போது, நீங்க எல்லாம் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறீங்க, இன்னைக்கு ஆவியானவர் உங்ககிட்ட பேசுற ஒரு காரியம், பொய் சொல்லுகிற யாவரும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லைன்னாரு. தமாலும் மறுபடியும் ஒரு அடி ஒண்ணு வந்துச்சு எனக்கு. என்னடா ஆண்டர் சொல்றாரு, நீ இப்ப போய் வேலைக்கு சேர்ந்திருக்கிற கம்பெனில படிச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு போய் சேர்ந்தப்பார், படிக்கலன்ற உண்மையை சொல்லு போன்றார். அந்த கம்பெனிக்கு போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் 15,000 ரூபாய் சம்பளத்தை முழுசா கண்ணில் பார்த்தேன். இப்போ இதுக்கும் வச்சுட்டாரா அப்பு அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன். சொல்ல வேணாம், இது நம்மளுக்கு இல்ல, இது வேற யாருக்கோ சொல்லியிருக்கிறாரு போல் இருக்கு அப்படின்னு மனசு அப்படியே போய் சொல்லு, நீ போய் சொல்லிருக்கன்றத போய் சொல்லு. ஏன்னா அந்த கம்பெனில நான் போய் வேலைக்கு சேரும்போது அப்ளிகேஷன்ல BBA மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் அப்படி படிச்சிருக்கேன் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டேன். நம்ம 6ஆம் கிளாஸ் கூட தானில் பாத்துக்கோங்க என்ன அப்படி எழுதி கொடுத்தா. சாவியானவர் சொல்றாரு, போய் சொல்லு, நீ படிக்கலன்றத போய் சொல்லுன்றாரு. நான் என் வீட்டுல என் மனைவி கிட்ட பேசணுமா, இந்த மாதிரி சொல்றாரு ஆண்டவர், என்ன பண்ண கத்தர் என்ன சொன்னாரோ அதை செய்யுங்க போங்க அப்படின்ட்டாங்க. அந்த அந்த சிக்னல் கிடைச்ச உடனே ஓகே பயப்படாதம்மா, வேலையே போயிடுச்சுனாலும் திருப்பி ஆட்டோ ஓட்டியாவதுன்னு நான் காப்பாத்துவேன் அப்படின்னு. உங்களை கல்யாணம் பண்ணும்போது 1,500 ரூபாய் சம்பளம் உங்களுக்கு, அந்த சம்பளத்தை நம்பி நான் வரல, கர்த்தர் சொல்றதை போய் செய்யுங்க போங்க. நாங்க சந்தோஷமா நேரப்ப எங்க MD-யை போய் பார்த்தேன். எங்க MD எப்படிப்பட்டவர்னா, ஒரு வார்த்தைக்கு மேல பேசினீங்கன்னா கோவம் வந்துடும் அவருக்கு. அவரை பார்த்தாலே எல்லாம் கடுக்கடுன்னு நடுக்குவாங்க. அந்த மாதிரி ஆள் இவர்கிட்ட போய் நான் வந்து பொய் சொல்லிட்டேன்ற உண்மையை சொல்லணுமா பாருங்க, எப்படி சங்கடமான சூழ்நிலை மாட்டிருப்பேன்ட்டு. நேரா போனேன் சார், இந்த மாதிரி உங்ககிட்ட பேசணும், நான் வேலைக்கு சேரும்போது படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு வேலைக்கு சேர்ந்தேன் சார், நான் படிக்கல அப்படின்னு. நான் BBA மார்க்கெட்டிங் படிச்சிருக்கேன்னு சொன்னேன், ஆக்சுவலா நான் BBA மார்க்கெட்டிங் படிக்கல சார் அப்படின்னு. வாட் அப்படின்னாரு. அவ்வளவுதான், நம்மளுக்கு இங்க நடுங்க ஆரம்பிச்சிட்டு கடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகடகட கேட்டாரு, யாருக்குமே தெரியாது சார், இப்பதான் உங்ககிட்ட வந்து சொல்றேன் அப்படின்னு. அவர் கொஞ்ச நேரம் அப்படியே யோசிச்சுட்டு, இந்த கம்பெனிக்கு நீ வந்து ஒரு வருஷம் ஆச்சு, இவ்வளவு நாளா நீ இதை வந்து சொல்லாம இன்னைக்கு ஏன் வந்து சொல்றேன்னு கேட்டார். ரெண்டு நாளைக்கு முன்னாடி பிரேயர் மீட்டிங்ல உட்காந்துருந்தேன், ஆண்டவர் போய் சொல்லுனாரு, அதனாலதான் வந்து சொன்னேன்னு அப்படியே என்ன ஏற இறங்க பார்த்தாரு. சைலண்ட் ஆயிட்டாரு, என்ன பதில் பேசுறதுன்னு தெரியல அவருக்கு. இது யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. ஏன்னா நான் உள்ள வரும்போது யோசிச்சுட்டே வந்தேன், இவர் போன உடனே சீட்டை கிழிச்சு வெளியே அனுப்ப போறாரு, ஆட்டோ சொல்லிட வேண்டியதான், மெக்கானிக் போன் பண்ணி மச்சான் ஒரு ஆட்டோ எடுத்து வச்சிரு வரேன்னு சொல்லலாம் தான் டிசைட் பண்ணிட்டு உள்ள போறேன். அவர் சொல்றாரு, இந்த ரகசியமா வச்சுக்கோங்க, நீங்க படிக்கலன்ற விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க போங்க அப்படின்னாரு. அந்த மாதிரி கம்பெனில எல்லாம், எம்என்சி கம்பெனில எல்லாம் அப்படி எல்லாம் வேலைக்கு படிக்கலன்னு வச்சுக்கவே மாட்டாங்க, அடுத்த நிமிஷம் சீட்டை கழிச்சு வெளிச்ச வெளியே அனுப்பிச்சிருவாங்க. நானும் புறப்பட்டு அப்படி திரும்பி டோரை திறந்து அப்படி வெளியில போறதுக்காக நவர்றேன். அமர், இப்போ அது சொல்லுமே, நீ என்ன படிச்சிருக்கிறன்னு அப்படின்னாரு. சார், ஆறாம் கிளாஸ் தான் சார் படிச்சிருக்கணும். மறுபடியும் வாட் அப்படின்னாரு. அப்புறம் எப்படி மேல இந்த மாதிரி இங்கிலீஷ் கம்யூனிகேட் பண்ற அப்படின்னாரு. அதுல இருந்து ஒரு ஒன்றரை ரெண்டு மாசத்துல 2010 ஒரு எல்லா பெரிய பெரிய கம்பெனிலையும், ஐடி கம்பெனில இருந்து எம்என்சி கம்பெனிலையும் நிறைய பேர் கொத்து கொத்தா கொத்து கொத்தா வேலையை விட்டு அமைச்சுட்டு இருந்தாங்க. தெரியலையா, ரெசிஷன் சொல்லிட்டு கூட்ட கூட்டமா எல்லாரையும் வேலையை விட்டு அமைச்சுட்டு இருந்தாங்க. அப்ப என் கம்பெனில ஒரு லிஸ்ட் ரெடி ஆகுது, கன்ஃபார்ம் நம்ம சீட்டை கிளிக்கிறாங்கன்னு நினைச்சிட்டே இருக்கேன். லிஸ்ட் வருது, என் டிபார்ட்மெண்ட்ல மொத்தம் அஞ்சு பேரு, என்னோட சீனியர்ஸ் நாலு பேரு, என் பேரை தவிர மற்ற நாலு பேரோட பேர் அந்த லிஸ்ட்ல இருந்துச்சு. இது என்னால ஆனதுல, என்ன மகிமைப்படுத்துறதுக்காக, என்ன உயர்த்துறதுக்காக சொல்ல, ஒண்ணுமே படிக்காத என்ன ஆண்டவர் இவ்வளவு இடங்களுக்கு கொண்டு போயிட்டு கொண்டு வந்தார். அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு பெரிய கம்பெனியில ஜெனரல் மேனேஜர் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கா உட்கார வச்சிருக்கிறாரு. நம்ம இன்னும் ஆறாம் கிளாஸ் கூட தாண்டல பாத்துக்கோங்க. கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. அன்னைக்கு ஆண்டவர் சொல்லும் போது அதை கீழ்படிஞ்சதுனாலதான் இன்னைக்கு ஆண்டவர் படிப்படியா படிப்படியா கொண்டு வர அது பிரயோஜனமா இருந்தது. என்ன ஆறாம் கிளாஸ் படிச்ச என்னைய ஆண்டவரால் இவ்வளவு தூரம் உயர்த்த முடியும்னா, உங்களெல்லாம் எந்த அளவுக்கு உயர்த்துவார நீங்களே யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த சாட்சியில மகிமைப்படுவாராக. ஆமென்.
அன்பு நேயர்களே, அன்பின் குரல் தமிழ் நிகழ்ச்சியை உங்கள் அன்பர்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். அன்பர் இயேசுவை பற்றி மேலும் அறிந்து கொள்ள, அன்பர் இயேசுவிடம் உங்களுக்காக ஜெபிக்க, வேண்டுதல் செய்ய அன்பின் குரல் fm@gmail.com என்ற மின் அஞ்சலில் எமக்கு தெரியப்படுத்துங்கள். அன்புடன் எதிர்பார்க்கிறோம். நன்றி. அன்பு நேயர்களே, மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை காலை 8:10 நாம் சந்திப்போம். அதுவரை அன்பர் இயேசுவின் அன்பின் குரல் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் எப்போதும் ஒலிக்கட்டும், வாழ்வை வளமாக்கட்டும் என அன்புடன் வாழ்த்துகிறோம். நன்றி நேயர்களே.
அப்பானு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பானு கூப்பிடவா, உம்மை அம்மானு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மானு கூப்பிடவா, உம்மை அப்பானு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பானு கூப்பிடவா, உம்மை அம்மானு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மானு கூப்பிடவா. அப்பானு கூப்பிடுவேன், உம்மை அம்மானு கூப்பிடுவேன், உம்மை அப்பானு கூப்பிடுவேன், உம்மை அம்மானு கூப்பிடுவேன், உம்மை அப்பானு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பானு கூப்பிடவா, உம்மை அம்மானு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மானு கூப்பிடவா. கருவில் என்னை சுமந்தத பார்த்தா அம்மானு சொல்லணும், தோளில் என்னை சுமந்தத பார்த்தா அப்பானு சொல்லணும், கருவில் என்னை சுமந்தத பார்த்தா அம்மானு சொல்லணும், தோளில் என்னை சுமந்தத பார்த்தா அப்பானு சொல்லணும், என்னை கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா உம்மை அம்மானு சொல்லணும், என்னை ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா உம்மை அப்பானு சொல்லணும், என்னை கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா உம்மை அம்மானு சொல்லணும், என்னை ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா உம்மை அப்பானு சொல்லணும், அப்பானு கூப்பிடுவேன், உம்மை அம்மானு கூப்பிடுவேன், உம்மை அப்பானு கூப்பிடுவேன், உம்மை அம்மானு கூப்பிடுவேன், உம்மை அப்பானு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பானு கூப்பிடவா, உம்மை அம்மானு கூப்பிடத்தான்